ஸ்ரீகுருப்போ நம ஏகஜீவவாதம். முன்னால் பார்த்த திருஷ்டி திருஷ்டிவாதம் மாதிரி இந்த ஏகஜீவவாதமும் உத்தமாதிகார விஷயம். இந்த உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு ஜீவன், அவரால் கல்பிக்கப்பட்டதான் மற்ற பதார்த்தங்கள், சேதனாச்சேதன பதார்த்தங்கள் எல்லாம் அந்த ஜீவனால் கல்பிக்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் போகுது. முதல்லையே நம்ம ஜீவனுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது அவித்யாவச்சின்னகா ஜீவகா அப்படின்னு ஒரு பட்சம் நம்ம பார்த்தோம். இன்னொரு பட்சமானது அந்தக்கரணாவச்சின்ன ஜீவகா, அந்தக்கரணத்தோட சம்பந்தப்பட்டவன் அர்த்தம். ஏன்னா இந்த அவச்சின்னகான்னு சில பேர் சொல்ற, சில பேர் பிரதிபிம்பகான்னு சொல்றார். ஸோ அவித்யாவச்சின்ன ஜீவனோ அவித்யா பிரதிபிம்பித்த ஜீவனோ, இந்த அவச்சின்னம்னு கூடினாங்கிற அர்த்தம் வச்சுட்டா சரியா போறது. அந்த அந்தக்கரணத்தோட ஈசிச்சுண்டு இருக்கிறவன் தான் ஜீவனுடைய ஸ்வரூபம். ஈசிச்சுண்டு இருக்கிறவன் என்ன அர்த்தம், அந்த கர்ணத்தினுடைய இருக்கக்கூடியதான எல்லா விதமான அம்சங்களும் அவளோட ஒட்டிட்டு இருக்கு. சுகம் துக்கம் இச்சா துவேஷம் பிரயத்னம் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் எல்லாம் அந்த கர்ணமே. அந்த அந்த கர்ணத்துல இருக்கிற பிரதிபிம்பித்தலோ அல்லது அந்த கர்ணத்துல அவச்சின்னமா இருக்கக்கூடியதான ஜீவனுக்கு இவைகள்லாம் சேருமையானால் அப்பொழுது அவனை ஜீவன் சொல்லிட்டு அப்படின்னு இந்த அந்தக்கரண விசிஷ்ட சைத்தன்யம்னு சொல்றது வழக்கம். விசேஷணத்துக்கும் உபாதிக்கும் வித்தியாசம் நம்ம பார்த்துருக்கோம். அங்கிருந்த போதிலும் அதோட சம்பந்தப்படாமல் இருக்க பார்த்தட அதுக்கு உபகிதம்னு பேர். அங்கிருந்து அதோடைய சம்பந்தப்பட்டதா அதுக்கு விசேஷணம்னு பேர். மனசுல இருந்து மனசுலயே சம்பந்தப்பட்டாரையானால் அப்பொழுது அவருக்கு ஜீவன் பேர். மனசுல இருந்து மனசுல சம்பந்தப்படாமலேயே அங்க இருந்தாரையானால் உபகிதம் சாட்சி அப்படின்னு. இந்த சாட்சிக்கே கொஞ்சம் வித்தியாசத்தினால அந்தர்யாமி இப்படி எல்லாம் பேர் வச்சுட்டு இருக்க. சுத்த சைத்தன்யமே அவரே தான். அதனால அந்த ஜீவனை பத்தி நம்ம இப்ப யோஜனை பண்ணிட்டு இருக்கோம். எப்பொழுது அந்த கரண அவச்சின்ன சைத்தன்யம்னு நான் சொல்றேனோ அப்பொழுது அந்த கரணங்கள் பல பல அந்த கரணங்கள் இருக்கிறதுனால ஜீவர்களும் பல. சரியா போயிடு, அந்த பட்சம் நல்லது. எந்த ஜீவன் வேதாந்தத்தை சிரவணம் பட்டி அதனால ஏற்பட்டதான மன நித்தியாசனங்கள்னால் அவனுக்கு அபரோட்ச சாட்சாத்காரம் வருகிறதோ அந்த ஜீவன் முக்தியை பெறுகிறான். இது சரியா இருக்கு. அவித்யோ எந்த ஜீவன் இதோட சம்பந்தப்படாம லௌகீகத்திலேயே இருந்துட்டு இருக்கானோ அவன் சம்சாரத்திலேயே சுழ்ந்துட்டு இருக்கான். இது ஒரு பட்சம், இது கிளியரா தெரியறது. இது சாதாரணமாக இந்த பட்சத்தை வச்சுன்னா நிறைய கிரந்தங்கள் போறது, வாத விவாதங்கள் எல்லாமே இந்த பட்சத்துல நன்னா புரியுதா போல. ஆனா அவித்யாவச்சின்னகா ஜீவகான்னு ஒரு பட்சம் நம்ம சொல்லிருக்கோம். அந்த அவித்யாவச்சின்னகா ஜீவகான்னு சொல்ற பட்சத்துல அவித்யத்தனை ஒன்னே ஒண்ணுதான். உலகம் முழுக்க பிரம்மத்தை ஆவரித்து இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் ஒரே அஜ்ஞானம் தான். அந்த அவித்யாவச்சின்ன ஜீவன் அல்லது அவித்யா பிரதிபிம்பித ஜீவன் ஏதோ ஒண்ணு நீங்க சொன்னடையானால் அந்த பட்சத்துல ஜீவன் ஒருவன் தான் அப்படின்னு தெரியும். இப்ப இந்த பட்சத்துல ஒரே ஜீவனா இருந்தா நமக்கு ஏற்படக்கூடியதான இந்த சந்தேகங்களும் சாஸ்திரீயமாக வரக்கூடியதான சில வாதங்களையும் நாம் எப்படி புரிந்து கொள்வது என்கிறதுக்காகத்தான் இந்த ஏகஜீவவாதமானது வந்தாச்சு. ஏகஜீவவாதத்துல என்ன சொல்லிருக்கோம், ஜீவன் ஒருவன் எனக்கூடியதான அடிப்படையில. அந்த ஒருவன் ஜீவன் எப்படி சொன்னேன், நீங்க சொன்ன லட்சணம் அப்படி இருக்கு, அவித்யாவச்சின்னகா ஜீவகா அப்படின்னு இருக்கு. அதனால இப்படி ஏற்படுறது. இந்த அவித்யாவச்சின்னகா ஜீவகாங்கிற பட்சத்துல ஒரு ஜீவன் தான் இருக்கான், ஒரு சரீரத்துல ஒரு ஜீவன் தான் இருக்கான். அந்த ஜீவன் தான் எல்லாத்தையும் கல்பித்தனா இருக்கான், கல்பகனாக இருக்கிறான். மற்ற பதார்த்தங்கள்னால் அவனால கல்பிக்கப்பட்ட அப்படின்னு அந்த ஜீவன் யார் கல்பக்கனா இருக்கானோ அவன் தான் முக்கிய ஜீவன். மற்ற சரீரங்கள்ல இருக்கக்கூடியதான ஜீவன் எல்லாம் ஜீவாபாசம் இப்படிங்கிற ஒரு அடிப்படையில போயிட்டு இருக்கு. இதுல அந்த ஜீவன் ஒருவன் எப்படி சார் சொல்வேன், நீங்க நிறைய ஸ்ருதிகள்ல அவித்யாயாமந்தரே வர்த்தமானா ரமணீய சரணாகா சதி சம்பத்திய நிதுகு எல்லாம் உபரிடத்தெல்லாம் புளூரல்னா சொல்லியிருக்க, பராமதா பரிமுச்சந்தி சர்வே இப்படி எல்லாம் சொல்றது. ஆனா எல்லா உபரிஷத்துலயும் நிறைய இடத்துல பகுஜனமே சொல்லியிருக்கும் பொழுது ஜீவனை பத்தி சொல்லும் பொழுது நீங்க ஒரே ஜீவன் எப்படி சொல்வேள் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டோம். அதுக்கு என்ன சொல்றார், அநாதிமாயையா சுப்தா எதா ஜீவ பிரபுத்தியதே அப்படிங்கிற இடத்துல ஜீவகான்னு ஏகவசனம் தானே பாருக்கு அப்படி. இப்ப மெஜாரிட்டி எது இருக்கு, பகுஜனம் தான் இருக்கு. இது ஒரே இடத்துலதான் ஒண்ணுன்னு சொல்றேன். அந்த ஒண்ணுன்னு சொல்ற இடத்துலயும் முன்னும் பின்னும் பார்த்தோமே ஆனால் என்ன ஆறுதுன்னா அங்கேயும் அந்த அந்த இயக்கத்தும் சரியா இது திருஷ்டவும் இணைத்திதா அப்படின்னு முன்னால இருக்க பின்னால சபூர் சபூர்ஜர்வௌதானாம் அப்படின்னு சந்தன் சந்நியாயன முன்னாலையும் பின்னாலையும் பகுஜனம் இருக்கிறதுனால இந்த ஒரு ஏகவச்சனம் இருக்கக்கூடியதுக்கும் நாம என்ன பண்ணணும்னு இது பகுஜனமா மாத்திக்கொள்ளணும் இப்படின்னு சந்தேகப்பட்டார். அப்ப அவர் சொன்னார், இல்ல இந்த லோகத்துல ஜீவர்கள் நானா, நான் வேறு, நீங்க வேறு, அவன் வேறு, அவள் வேறு அப்படின்னு இருக்கிறது லோகத்துல தெரிஞ்ச விஷயம். நமக்கு பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால அனுபூதமாக இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். எந்த விஷயமானது லோகத்துல தெரிஞ்சிருக்கோ அதையே வேதம் சொல்லுமே ஆனால் அதுக்கு அனுவாதம்னு பேர். லோகத்துல தெரிஞ்ச விஷயத்தை வேதம் சொல்லுமே ஆனால் அதுக்கு என்ன பேரு, அனுவாதம்னு பேர். அனுவாதமாக இருக்குமே ஆனால் அந்த ஸ்ருதியானது அவ்வளவு வசத்தியா பிரமாணம்னு சொல்றது. ஏன்னா பிராமாண்யம் எப்ப வரும், பிரமா லட்சணம் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, அனதிகத அபாதிகார்த்த விஷய ஜானம். சோ அனதிகதமா இருந்தா தான் பிரமாணம், இது தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச விஷயத்தையே வேதம் சொல்றதா இருக்குமே ஆனால் அது பிரமாணம் ஆகாது. எது நமக்கு தெரியாது, எல்லா தெரியறதுலயும் ஒரே ஜீவன் இருக்காருங்கிறது தான் தெரியாது. சோ அதை சொல்லக்கூடியதான வேதமானது தற்பரமாக இருக்கு. சோ தற்பரமான வேதத்தை வச்சுண்டு ஜீவன் ஒருவர் தான் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணிடும் இந்த பட்சத்துல. சரி, இப்படி இருக்கும் காலத்தில் ஆமா அந்த பட்சத்திலையும் நிஜமாக ஜீவன் என்கிறவன் பரமாத்மா தான், அது ஞாபகம் சொல்லணும். என்ன இது என்ன புதுசா சொல்றாருன்னு இந்த பட்சத்துல நமக்கு கேட்ட கேள்விக்கு சமாதானம் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கூடியதான அம்சத்தை தவிர, வஸ்துதா யோஜனை பண்ணினோம் ஏன்னா அந்த பட்சமும் இந்த பட்சமும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த ஜீவன்கிறவன் யார் வர்ச்சுவலா யோஜனை பண்ணலாம், பரமாத்மா தான். தத்ருட்வா ததேவானு பிராவிதது, இந்த சரீரங்களை சிருஷ்டி பண்ணி சரீரத்துக்குள்ள பூந்து கொண்டார். யதாத்யம் ஜோதிராத்மா விவஸ்வான் அப்போ பின்னா பகுதைகோனு கச்சன் அப்படிங்கிற ஸ்ருதி எல்லாம் என்ன சொல்றது, ஆகாசத்துல ஒரே சூரியன் இருக்க ஆயிரம் ஜலபாத்திரங்கள் இருந்தால் ஒவ்வொரு ஜலபாத்திரத்திலையும் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பமானது ஏற்படுகிறது, அந்த பிரதிபிம்பங்களை ஜீவன் என்று கருதுகிறோம். வஸ்துதா இருக்கக்கூடியது பிம்ப பிரதிபிம்பங்களுக்கு ஐக்கியமா இருக்கிறதுனால, நம்ம மத்த பிம்பம் வேறு பிரதிபிம்பம் வேறுன்னு இல்ல, பிரதிபிம்பமும் பிம்பமும் ஒண்ணுதான். ஆகையால் அந்த சரீரம் எல்லா சரீரத்திலும் இருக்கக்கூடியது ஒரு ஜீவன் தான். அவருக்கு பேர் நம்ம வெவ்வேறு ஜீவன் பேர் வச்சுருக்கோமே தவிர வஸ்துதா இருக்கக்கூடியது ஒரே வியக்தி தான், ஒரே ஸ்வரூபம் தான். ஆகையால் தான் உங்களுக்கு அத்வைதம் எனக்கூடியதான நிலையம் நிற்கிறது. ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற ஜீவன் அனாத்தம் இருக்குமே துவைத்தம்னு பேரு, அத்வைத்தம் எப்படி வந்து நிற்கும். ஸோ வர்ச்சுவலி எல்லா மதத்திலும் இருக்கிற தத்துவம் இதுதான். ஆனா நமக்கு நமக்கு சாதாரணமாக புரிய வைக்கிறதுக்காக நானா ஜீவவாதமானது ஸ்ருதி அனுசரிச்சு, இது ஸ்ருதி பண்ணினதான அந்த கரணா வச்சின்ன ஜீவகான்னு சொல்றதெல்லாம் எப்படி அந்த ஸ்ருதியானது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, ஏன்னா நம்ம இந்த நிலையில இருக்கோம் அதற்காக இப்படி புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தது. ஆகையால் இப்படிப்பட்டதான இந்த பட்சத்துல நாம ஸ்ருதி வாக்கியங்களையும் சமர்த்தனம் பண்ணலாம். அவ்வளவுதான் இப்ப நமக்கு வேண்டியது, நமக்கு வேண்டியது ஜீவன் ஒன்னா பலவா இவ எல்லாம் வேண்டாம். ஏன்னா ஜீவன் சொல்றவரே பரமாத்மா தான். வர்ச்சுவல நீங்க பார்த்தாலேயான ஜீவன் ஜீவன் நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோமோ அந்த அடிப்படையாக அங்க இருக்கக்கூடியதான தத்துவம் பரமாத்மா தான். பரமாத்மாவை நாம் மனசுடன் பார்க்கும் பொழுது அல்லது அஞ்ஞானத்துடன் பார்க்கும் பொழுது அவனை ஜீவன் எனக்கூடியதான ஒரு பெயரை வச்சு அப்படி நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், வஸ்துதா பரமாத்மா தான் இருக்க, ஆனா வியவகாராதீதமான நிலையிலையும் இருக்கிறது பரமாத்மா தான். வியாபாரிக நிலையும் பரமாத்மா இருக்கார், ஆனா அவரை நாம ஜீவன் என்று கருதி கொண்டிருக்கிறோம். இது நடக்கக்கூடியதான விஷயம். ஆகையால் இந்த பட்சம் ரைட்டா அந்த பட்சம் ரைட்டாங்கிறதுல வஸ்தா இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த பட்சத்துல நமக்கு வரக்கூடியதான சந்தேகங்களுக்கு சமாதானம் வருகிறதான்னு பார்க்க வேண்டியதுதான் இப்ப முக்கியமா நம்ம பார்த்துக்கணும். அதனால இது வசதி அது தாழ்த்தின்னு சொல்றது இல்லை. ஆனா நிஜமான ஒரு பட்சம்னு ஒண்ணு எடுத்துட்டு இல்லையனால் இந்த பட்சம் ஸ்ருதி பிரதிபாத்தியமாக அவித்யாவச்சிந்தகா ஜீவகா அப்படிங்கிறத ஒரு ஒரே ஜீவன் என்று சொல்றது சரியா. அந்த ஜீவன் நீரா நானா யாரு யாரு கல்பகன் யார் கல்பித்தன் இப்படின்னு வறுமையானால் அப்ப என்ன சொன்னோம், இந்த முன்பே வேண்டாம். ஹிரண்யகர்பர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சமஷ்டி அபிமான சைத்தன்யம் அபிமானி சைத்தன்யம், அவர் தான் கல்பகனான ஒரு ஜீவன், மற்ற ஜீவர்கள் எல்லாம் அவரால் கல்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பதில் சொன்னார். அப்ப ஜீவன் தான் பிரபஞ்சத்தை எல்லாம் கல்பித்தார் அப்படின்னு சொன்ன ஈஸ்வரன் கல்பித்தார் எனக்கூடியதான ஸ்ருதி வாதங்கள்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னு அதுக்கு மேல கேள்வி கேட்டார். ஏன்னா ஹிரண்யகர்பர் ஜீவர் தான் எல்லாத்தையும் கல்பித்தார் அப்படின்னு சொன்ன ஈஸ்வரனை கல்பித்ததான ஒரு பதார்த்தங்கள் ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் என்ன ஆக போறது அப்படின்னா இதை நாம பின்னால போய் சமாதானம் சொல்ல போறோம். இந்த சுத்த சைத்தன்யமானது சுத்த சைத்தன்யம் தான் அஞ்ஞானம் ஆசிரியத்திற்கு அப்படின்னு ஒரு பிரகரணத்துல தீர்மானம் பண்ண போறோம். இந்த புத்தகத்துல 580வது பக்கத்துல இதுக்கு சமாதானம் வரப்போறது அங்க விஸ்தாரமாக சொல்ல போறோம். அதனால அந்த கேள்வி அப்படியே வச்சுட்டு இருக்கோம், அதற்கு மேல நம்ம இப்ப பார்க்கணும். நனு உபதேஷ்டத்துவம் ந கல்பித மாத்திரஸ்ய 541வது பக்கம் மேலிருந்து 8வது லைன். நனு உபதேஷ்டத்துவம் ந கல்பித மாத்திரஸ்ய யுஜ்ஜதி கல்பித மாத்திரஸ்ய கிந்து தத்துவவித்வேன கல்பிதஸ்ய ததாச உபதேசாத் ப்ராக் தத்துவஜானே ததைவ மோட்சாபத்திஹி உபதேச வைய்யத்யஞ்ச. இது ஒரு கேள்வி பார்ப்போம். ஒரு மனுஷன் இவன் தான் குருவை கல்பிக்கிறார், ஏன்னா இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அவர்கிட்ட போறார். அப்பொழுது அந்த உபதேஷ்டத்துவம் உபதேசம் பண்ணுவது, அவர் யாரு கல்பித்த மாத்திரச்சா யார கல்பித்தானோ குருன்னு யார கல்பிச்சுருக்கானோ அவருக்கு உபதேஷ்டத்துவம் உபதேசம் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறடா. இல்ல இந்த குருவானவர் தத்துவஜானத்தோடு இருக்கிறவர் என்று இவன் கல்பித்தான். சாதாரணமே நம்ம பார்ப்போம், ஒருத்தர்கிட்ட போய் சுவாமி இதை நமக்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன், சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு முன்னால அவருக்கு இது தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கலா இல்லை அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கலா? அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு சொன்னா ஏனால் அவர்கிட்ட கேட்க மாட்டேன். அவருக்கு தெரியும் 541, அவருக்கு தெரியும்னு நினைச்சிட்டேன்னா அவருக்கு இன்னது தெரியும்னு வச்சுட்டு தானே நீங்கள் கல்பிச்சிருக்கேள். சோ அவருக்கு வேதாந்தம் எல்லாம் தெரியும் தத்துவ ஜானம் தெரியும்னு தானே நீங்க கல்பிச்சிருக்கேள். இப்ப விவகாரம் அவருக்கு தெரியும் நீங்க நினைச்சது இல்ல, அவருக்கு தெரியறதாக நீங்க அவரை கல்பிச்சிருக்கேள். அப்ப என்ன அர்த்தம், முன்னாலேயே உங்களுக்கு தத்துவ ஜானம் இருக்கு, தத்துவ ஜானம் இருந்தா தானே தத்துவ ஜானம் இருக்கிறதாக அவர் கல்பிச்சிருக்கேள். ஆமா, அப்ப உங்களுக்கு முன்னாலேயே தத்துவ ஜானம் இருக்குமே ஆனால் அப்ப என்ன சுவாமி ஆயிடுதுன்னு முதல்ல உங்களுக்கு மோட்சம் வந்திருக்குன்னு தத்துவஜானம் உங்களுக்கு வந்திருக்கு, அதனால இது சரியா படலியது அப்படிங்கிறார். நானு உபதேஷ்டத்துவம் ந கல்பித்த மாத்திரத்தியா வெறுமன ஓஹோ இவர் எனக்கு குரு அப்படின்னு கல்பித்தா போறாது, கிந்து தத்துவவித்வேன கல்பித்தியா அவர் எப்படி கல்பிக்கப்பட்டிருக்கணும், இவர் தத்துவவித் தத்துவத்தை அறிந்தவர் அப்படின்னு நீங்க கல்பித்திருக்கணும். அப்படின்னா தத்துவத்தை அறிந்தவர்னு என்ன தத்துவம்னு உங்களுக்கு முன்னால தெரியணுமோ இல்லையோ, சோ இந்த தத்துவங்கள்லாம் இவருக்கு தெரியும் ஆகையால் தான் இவர் எனக்கு உபதேசிப்பார் அப்படின்னு வரல். அப்ப என்ன, ததாக உபதேச பிராக் அவர் உபதேசம் பண்றதுக்கு முன்னாலேயே தத்துவஜானே உங்களுக்கே தத்துவஜானம் வந்துருதுன்னா ததைவ மோட்சாபத்தி மோட்சம் வந்துருது. அதோட உபதேச வையத்யஞ்சா உபதேசமும் வேஸ்ட் தானே, என்ன நீங்கத்தானே அவருக்கு இது தெரியும்னு கல்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறான். நகைவம் ஸ்வப்னே எப்படி துல்லியம், இதுக்குத்தான் ஒரு சமாதானம் சொல்லிருக்கேன் திருஷ்டி திருஷ்டி வாதத்திலையும். இது போல ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணும்னர், அத்திரச்ச சம்பாவித சகல பங்க சங்கா பங்க பிரட்சாடனம் ஸ்வப்ன திருஷ்டாந்த சலிலையைவ கர்த்தவியம் அப்படின்னு அபயதேசம் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். இங்க என்னென்ன சந்தேகங்கள் வருதோ இந்த சந்தேகங்கள்லாம் போக்கிக் கொள்வது ஸ்வப்ன திருஷ்டாந்தத்தினால் அப்படின்னு. அப்ப ஸ்வப்ன திருஷ்டாந்தத்தை பாருங்களேன், நகைவம் ஸ்வப்னேபி துல்லியம் ஸ்வப்னத்திலும் இப்படின்னு சொல்லப்படாது. ததாகி ச சப்த விசேஷ வக்திருத்வேனைவ குரு கல்பனா. அங்கே ஸ்வப்னத்துல இந்த குருவானவர் நமக்கு உபதேசிப்பார், விசேஷமா எப்படி சொன்னா நமக்கு புரியுமோ அப்படி உபதேசிப்பார், அவ்வளவுதான் கல்பிச்சிருக்கேன். அவருக்கு தத்துவ ஞானம் வந்திருக்குன்னு நான் கல்பிக்கல. நது உபதேச சாத்திய ஞான விஷய விசேஷ வித்வேன, உபதேசத்தினால சாத்தியமா இருக்கக்கூடியதான, அவர் உபதேசம் பண்ணுவதனால் நமக்கு வரக்கூடியதான யாதொரு ஞானம் உண்டோ, அந்த ஞானத்தினுடைய விஷய விசேஷம் என்ன இருக்கோ, கண்டென்ட் ஆஃப் திஸ் நாலெட்ஜ், அது உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. நாம் போறோம், அவரை கேட்கிறோம், அவர் வேதாந்தத்தை உபதேசம் பண்ணுவார், அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். அந்த வேதாந்தத்துல என்ன இருக்குன்னு எனக்கு இப்ப தெரியாது, அவருக்கு தெரியும், அவ்வளவுதான் உபதேசம் பண்ணி. இது விசேஷாத் இது இப்படி ஸ்வப்னத்துல நடக்கிறது. ஆனா நீங்க என்னடான்னா இங்க வந்து முன்னாலேயே தெரிஞ்சிருக்கணுங்கிறேன், ஆகையால் இது ஸ்வப்னம் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு சொல்றார், நான் அத்ராபி இங்கேயும் தத்வதேவ ஸ்வப்னம் மாதிரியே வாக்கிய விசேஷ வக்திருத்வேனைவ தற்கல்பன சம்பவா. இப்படி சொல்லியிருக்கான், இந்த ஜீவனானவன் தன் குருவை எப்படி கல்பிச்சுட்டு இருக்காருங்க, அவரானது வாக்கிய விசேஷ வக்திருத்வேனா நமக்கு வாக்கிய விசேஷங்களை சொல்வார். எந்த வாக்கியம் சொன்னா நமக்கு வேதாந்தம் புரியுமோ அப்படிப்பட்டதான வாக்கியங்களை நமக்கு சொல்வார் அப்படின்னு தான் கல்பிச்சிருக்காரு. தவிர அவர் சொல்லக்கூடியதான விஷயம் இவருக்கு முன்னால தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. லோகத்திலேயே பாருங்க, சாதாரணமா ஒருத்தர் போய் கேட்கிறோம், குருவே எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றேன், அவர் என்ன சொல்ல போறாரு முன்னாலே நமக்கு தெரியுமோ, தெரிஞ்சிருந்தா நீங்களே குருவா இருப்பேன். அந்த குருன்னா இவர் நமக்கு இதை சொல்லுவார், அந்த விஷயமானது விசேஷ விஷயமானது அவருக்கு தெரியும்னு கல்பிச்சிருக்கு. ஆனா அவர் என்ன சொல்ல போறாருன்னு இவனுக்கு தெரியாது. சோ இங்கேயும் அதே தான் சமாதானம். சோ வாக்கிய விசேஷங்களை சொல்வார், உப இந்த தத்துவத்தை எடுத்து சொல்வாருங்கிற அளவுக்கு தான் நமக்கு தெரியுமே ஒழிய, அவர் சொல்லக்கூடியதான அவர் சொல்வதனால் நமக்கு என்ன ஞானம் வரப்போகிறதோ அந்த ஞானத்துக்கு விஷயத்தை இவன் முதலேயே கல்பிக்கவில்லை. ஆகையால் கேட்ட கேள்விக்கு சமாதானம் வந்தாச்சு. லோகத்துல சாதாரணமா இப்படிதான் எல்லாமே. அதுக்கு மேல நனு அத்ராபி தத்வதேவ வாக்கிய விசேஷ வக்திருத்வேனைவ தற்கல்பன சம்பவா. நனு தருகி எதேவ பகவான் வேத ததேவமே ப்ரூஹி இதி ஸ்ருதி உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வ தர்சனஹ இத்யத்வ தர்சினஹ இத்யாதி ஸ்மிருதிஷ்ட அயுக்தா ஸ்யாத். இப்படின்னு நீங்க சொன்ன எதேவ பகவான் வேத, எது தாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களோ ததேவ மே ப்ரூஹி அப்படின்னா, அப்படின்னா அவர் எது அறிந்து கொண்டிருக்காரோ அவருக்கு தெரிஞ்சுதானே எதேவ மே பகவான் வேதான்னு சொல்றார். இந்த ஸ்ருதியே என்ன சொல்றது, தாங்கள் எதை அறிந்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படின்னு அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் சிஷ்யனுக்கு தெரியும்னு தெரியுதுங்க. ததேவமே ப்ரூஹி உபதேஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தரிசின, ஞானிகள்னா தத்துவதர்சிகள், முன்னாலேயே தத்துவத்தை அறிந்தவர்கள் அப்படின்னு ஸ்மிருதி சொல்றது. இதெல்லாம் சரியா வராது, நீங்க இனிமேல் கல்பித்தவர் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லணும், ஸ்ருதியில இப்படி எல்லாம் பேசுங்க சுவாமி, அங்கெங்க நீங்க பார்த்தேன்னா தெரியும். நச்சிகேதஸ் என்ன சொல்லியிருக்கான், அந்த யம தர்மராஜர பார்த்து எத்தத் பஸ்யசி தத்வதா பார்த்த, நீங்க எந்த ஸ்வரூபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எத்தத் பஸ்யசின்னு பிரசன்ட் அதை எனக்கு சொல்லு அப்படின்னு. இவருக்கு தெரியுங்கிறது நச்சிகேதஸ்க்கு எப்படி தெரிஞ்சிருக்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். தாங்கள் எந்த பிரம்மஸ்வரூபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு கூறவும் அப்படின்னு இருக்கு. இங்க ஆக்சுவலா நமக்கு ஒரு சந்தேகம் வருது, யம தர்ம ராஜாவுக்கு இந்த விஷயம் அறியப்பட்டிருக்கு என்கிறது நச்சிகேதஸ்க்கு எப்படி தெரியும். நம்ம சாதாரணமா ஒருத்தரை கேட்கிறோம், சுவாமி சார் இதை சொல்லுங்க அப்படின்னு, இதை கொல்லுங்கோன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னு நினைக்கிறோம், அவர் சொல்ல போறார், அவர் என்ன சொல்லுவார், ஓஹோ சில சமயத்துல கரெக்டா எடுத்து சொல்லிவிடுறார், இன்னும் சில சமயத்துல சுவாமி எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். இப்படி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருந்தா இல்ல பர்ஃபெக்டா சொல்ற அளவுக்கு தெரியாதுன்னு நினைச்சிருந்தான் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, ஆறு ரிஷிகள் கே கே மகாராஜா கிட்ட போனார், அவர் எல்லாவற்றையும் சொல்லுவார்னு அந்த கதையும் பார்த்திருக்கோம். எனக்கு தெரியாது என்ற விஷயத்தை பிரஸ்னோபனிஷத்துல ஆறாவது பிரஸ்னத்துல, இந்த பாரத்வாஜ பிரஸ்னத்துல ஒருத்தர் வந்து என்ன கேட்டார், இந்த சோடசகல புருஷனை பத்தி நான் என்னத்தான் சொன்னாலும் நீ தெரியாதியா தெரியாதுன்னு சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறான். அவன் அவன் பாட்டுக்க அப்படியே நிக்கிறான், போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது போல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு இடத்துல எந்த கேள்வியை கேட்டோமோ அதை தெரிஞ்சவாளும் இருக்கா தெரியாதவாளும் இருக்கா. ஸோ கடைசியில் சொல்லிட்டாருன்னா அவர் வந்து ஒரு மகர்ஷி பிப்பலாதருங்கிறவர் அவர்னா சொல்றாருன்னா ஒரு வருஷம் எங்காத்துல வேலை செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க இஷ்டமா கேள்வி கேட்டுங்கோன்ட்டு. இஷ்டமா கேளுக்கணும், எதுக்கும் பதில் சொல்வீதாங்க, தெரிஞ்சா சொல்றேன் இல்ல தெரியலன்னு சொல்லுவோம் முழுக்க. இப்படி எல்லாம் உபநிடத்துல டிஃபரெண்ட் செட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த கட்டோபனிடத்துல வரக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா, முன்னாலே எம் தர்மராஜா சொல்லி மாட்டின்றாருங்க. என்ன முன்னால கதையில என்ன சொல்றது, தேவை ரத்ராபி விசிகிச்சிதம் கிலா, தேவதைகள்லாம் விசிகிச்சிதம் புறா நகி சுவிஜேயம் அனுரேஷ தர்மா. இது தேவதைகள்லாம் கம்ப்ளீட்டா விசாரம் பண்ணினார் சார் இந்த கேள்வி. மரணானந்தரம் இந்த சரீரத்துல இருந்து பிராணம் போறது, ஆத்மா போறதா இல்லையா, போகக்கூடியதான ஆத்மா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் செமினார்லாம் நடத்தினா அவளுக்கு தீர்மானமாகல கிடைச்சது விவகாரம் முழுக்க. அதனால அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ வரத்துல அதை கேட்டுண்ட நான் சொல்லி அதை புரியலேன்னு வச்சுண்ட, ஏன் இப்படியான அவசியமா தேவதைகளுக்கே புரியாத விஷயத்தை நீ போய் ஏன் கவலைப்படுற, இது சிம்பிளா இருக்கக்கூடியதானதெல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதேதோ ஆப்ஷன்ஸ் கொடுத்த. இதுக்கு இமா ராமா சரதா சதூரியா நகி திருகாரம் பரியா மனுஷி ஆபித் பிரத்ராபிஹி நச்சிகேதோ பரிச்சாரயஸ்வ நச்சிகேதோ மரணம் பானு பிராட்சி அப்படின்னு இவள் இது தரேன் அது தரேன், ரதங்கள் தரேன் சேர தரேன், இது எத்தனை நாள் வேணும்னாலும் வாழ்க்கையில் இங்கே ஊர்லயே இருந்து வாழ்ந்துக்கோ, குழந்தைகள்லாம் இருக்கட்டும் எத்தனையும் தர. ஆனா கடைசியில என்ன நச்சிகேதோ அதெல்லாம் வேண்டான்ட்டான். அந்த சந்தர்ப்பத்துல தான் நச்சிகேத் சொல்றார் எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறார். இதுதான் வேணும்னா நீங்க அறிவீர்களேன்னு சொன்னா அது எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா, தேவதைகள் இவர் யாரு, இவரும் தேவதை தான், தேவாளுடைய குரூப்ல தான் இருக்கார் இவர். இருந்தாலும் தேவதைகள் விசாரம் பண்ணினால் அவளால அறிய முடியலேன்னு சொன்னா என்ன சொல்லிருக்கணும், நாங்கள்லாம் விசாரம் பண்ணினோம் எங்களுக்கு கிடைக்கலேன்னு சொல்ல வேண்டியிருக்க சந்தர்ப்பத்துல அவன சொன்னார் தேவதைகள் விசாரம் பண்ணினா அவளுக்கு புரியலன்னு சொல்றதுனால தேவதையா இருந்தாலும் நமக்கு மட்டும் உள்ள இருக்குங்கிறத விஷயத்துக்கு ஏன்னா போய் பேசப்படாதோ இல்லையோ, போய் பேச மாட்டேன். அதனால என்னாச்சு, இந்த சூட்சுமத்தை கவனிச்சுட்டான். அதனால உபனிஷத்தை என்ன சொல்றது, தத்துவஜானம் உள்ளவர் தான் குரு. இந்த கல்பிதமான சந்தர்ப்பத்துல அந்த தத்துவஜானம் சிஷ்யனுக்கு இல்லை, சிஷ்யன் குருவை கல்பிக்கும் பொழுது தாங்கள் தான் குரு என்று இவர் கல்பித்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு என்ன தெரியுங்கிறது இவருக்கு தெரியாது. ஆனா அவருக்கு ஏதோ விஷயம் தெரியும், அதை நமக்கு புரியற மாதிரி சொல்வாருங்கிற அம்சத்தில் தான் தெரிஞ்சிருக்கா தவிர அவருக்கு என்ன தெரியுங்கிறது இவருக்கு முன்னால தெரியாது, அதான் விசேஷம். அதனால இப்படி இருக்கிற ஸ்ருதிக்கு விரோதம் வருமேன்னு கேட்டான். எதேவ பகவான் வேத ததேவமே புரோஹி இத்தியாதி ஸ்ருதி உபதேட்சந்தி தே ஜானம் ஞானினஸ்தத்வ தர்சனா இது ஸ்மிருதிஷ்ட அயுக்தாத்யாதி சேதனா சாமான்யத மோட்சோபயோகி ஞான விஷய வித்வேனா இன் ஜெனரல் எக்ஸாக்டா இந்த வேர்ட்ஸ் தான் சொல்லுவார், இந்த இதுதான் சொல்லுவார், இந்த தத்துவம் தான் சொல்லுவார்னு இப்ப தெரியாது சிஷ்யனுக்கு. ஆனா என்ன, அவர் ஏதோ சில வார்த்தைகளை சொல்வார், எதன் வழியாக எனக்கு அந்த தத்துவ ஜானம் வருமோ அதை அறிந்தவர், தத்துவஜானத்தை அறிந்தவர்னு இவனுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கான். ஆனா தத்துவஜானம் இன்னது என்று முன்னால் இவனுக்கு தெரியாது. அதான் சாமான்யதா மோட்சோபயோகி ஞான விஷய வித்வேனா அஜ்ஞாத தத்துவ வித்வேனச்ச தத்துவமஸ்யாதி வாக்கிய வக்திருத்வேனவா, இல்லைன்னா அஜ்ஞாத தத்துவ வித்வேனா தத்துவம் என்னது என்று இவனுக்கு தெரியல, அதுபோல தத்துவமஸ்யாதி வாக்கிய வக்திருத்வேன் குருன்னு என்ன சொல்லுவார், தத்துவமஸ்யாஹம் பிரம்மாஸ்மி, இது போல மகா வாக்கியங்கள் எந்த மகா வாக்கியங்களை சொன்னால் நமக்கு ஆத்ம தத்துவம் வருமோ அது. ஸோ தத்துவமஸ்யாதி வாக்கியம்னு சொன்னால் எல்லா வாக்கியங்கள் அர்த்தமில்லை, எல்லா வாக்கியங்களும் உபபிரம்மணமாக சொல்லலாம், எந்த ஒரு தத்துவம் இருக்கோ அந்த தத்துவமானது நம்ம மனதில் இறக்குவதற்காக பல வார்த்தைகளையும் பல விதமான யுக்திகளையும் அவர் சொல்லலாம். ஆனால் அவர் சொல்ல வேண்டியது என்ன, தத்துவமஸ்யாதி மகா வாக்கிய வக்திருத்வேனவா கல்பிதஸ்ய உபதேஷ்டிருத்வ சம்பவேன உதாகிருத வாக்கிய அவிரோதா. ஆகையால் மேல் சொன்னதான ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியங்களுக்கு விரோதம் இல்லை. இப்படி சமாதானம் சொல்லியாச்சு. அக்கர் சொல்றார், இது என்ன, இது என் மதத்துல எனக்கு மட்டும் வந்த ப்ராப்ளம் மாதிரி தானே என்ன கேட்கிற, இது யூனிவர்சல் ப்ராப்ளம். நாம யார கேட்கிறோமோ அவருக்கு என்ன தெரியும் நமக்கு தெரியுமா, நம்ம திருப்பி குரு நாடுறோம் அவருக்கு என்ன தெரியுமோ முன்னாலேயே நமக்கு தெரியுமா, இவருக்கு என்னது தெரியும் அப்படின்னு முன்னாலேயே நமக்கு தெரிஞ்சா நாமே அவரை போய் கேட்க போறோம். சோ துவைத்த பட்சத்திலையும் மற்ற எல்லா சாஸ்திரத்திலையும் இந்த கேள்வி இருக்கவே இருக்கு. அப்ப அந்த கேள்விக்கு நீங்க எப்படி சமாதானம் சொல்றோட அதே போல நான் சமாதானம் சொல்ல போறேன். அதுல வந்து என்ன மட்டும் ஒத்தனம் கேட்கப்படாது. விவகாரம் முழுக்க எச்சோபயோஸ்தமோ தோஷா பரிகாரோபிவா சமஹா, எந்த ஒரு அம்சமானது உமக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் தோஷம் ஒன்றாக இருக்கோ அதை சரி பண்ணக்கூடியதான மெத்தடும் ஒன்னாகத்தான் இருக்கோ. அப்ப நைக்க பரியனியோக்தவ்யா, ஒருவரே நீர் இப்படி அப்படின்னு நம்ம கேட்கப்படாது. சாதிருகர்த்த விசாரணே அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. ஆகையா ரெண்டு பேருக்கு சமமா தோஷம் இருக்கும் பொழுது உங்க மதத்துல தோஷம் இருக்கேன், அப்ப உங்க மதத்துல இல்லையோ, இப்ப நீரும் சமாதானம் சொல்லிக்கணும் நானும் சமாதானம் சொல்லிக்கணும். அப்ப அதுல இந்த கேள்வி எதுக்கு, அதான் சொல்ற அந்யதா அப்படி இல்லைன்னா தவாபி மதே உங்க மதத்திலையும் தத்துவவித்வேன பிரமிதையேவ ஆச்சாரியத்வேன அனுசரணீயா இது, இவர் தத்துவித்து என்று நன்றாக அறியப்பட்டதான ஆச்சாரியர். எப்படி பெரு தத்துவித்து தெரிஞ்சவர் இல்லை, இவர் தத்துவித்துத்தான் என்று நீங்க நிச்சயமான ஞானம் இருக்கணும், அப்படிப்பட்டவர் தான் ஆச்சாரியனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரதமதேவ தத்துவஜானே, அவர்கிட்ட போக்கு போகும்பொழுதே உங்களுக்கு தத்துவஜானம் இருக்குமே ஆனால் தற்கால மோட்சாபத்தி தற்கால மோட்சாபத்தி உபதேசவையத்தெஞ்சா, அதே சமயத்திலே உங்களுக்கு மோட்சம் வந்தாச்சு. ஏன்னா ஞானம் எப்பொழுது வருதோ அந்த கணத்திலேயே மோட்சம், ஞானம் வந்தது அடுத்த கணத்துல மோட்சம்னு நாம சொல்லலை. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். திருத்திய மித்தியாத்வத்திலேயே சொல்லியிருக்கேன், இது எப்படி ஞானம் எந்த சமயத்துல வருதோ அந்த சமயத்திலேயே மோட்சம். இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லும் பொழுது தீபம் வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு போச்சா, இல்ல இருட்டு போன பிறகு வெளிச்சம் வந்ததா, லைட்டு ரூம்குள்ள வந்திருக்கு ஒரே இருட்டா இருந்தது, சுவிட்ச் போட்டு சுவிட்ச் போட்டதுமே பல்பு இருந்தது, இப்போ இருட்டு இருக்கு பல்பு வந்ததுமே இது வெளிச்சம் வந்ததுமே எனக்கு இடம் வேணும் நீங்க போங்க அப்படின்னு வெளிச்சம் வந்து இருட்டை வெளியில தள்ளி விட்டு தான் உட்கார்ந்ததா, இல்லை வெளிச்சம் வர்றதுக்கு முன்னால இங்க எப்படி சார் இடம் இருக்கும், இருட்டை போக்கின பிறகு காலி பண்ண பிறகு அப்புறம் இவ்வளவு வந்து உட்கார்ந்தாரான்னு எனக்கு தெரியாது சார், சுவிட்ச் போட்டு இருட்டு போச்சு வெளிச்சம் இருந்தது, ரெண்டும் ஒரு கணத்துல தான் நடந்தது. ஆகையால் எக்கணத்தில் ஞானம் வருகிறதோ அக்கணத்தில் அஜ்ஞானமோ அஜ்ஞான காரியங்களோ இல்லை. இப்படி ஒரு வியாப்தியை வச்சோம், இது அதுக்கு காரணம் அது இதுக்கு காரியம்னு நான் சொல்லவே இல்லை. இந்த ரெண்டுக்கும் என்ன, ஞானம் வந்த கணத்தில் அஜ்ஞானமோ அஜ்ஞான காரியங்களோ இல்லை, அல்லது இதுக்கு முன் கணம் வரைக்கும் அஜ்ஞானம் அஜ்ஞான காரியங்கள் இருந்தன அப்படி சொல்லுங்க. எந்த கணத்தில் ஞானம் வந்ததோ அந்த கணத்துக்கு முன் கணம் வரைக்கும் அஜ்ஞான அஜ்ஞான காரியங்கள் இருந்தன அப்படின்னு ஒரு வியாப்தியை சொல்லி சொல்லியிருக்கோம் திருத்திய மித்தியாத்வத்தில். அதே போல ஞானம் எப்பொழுது வந்ததோ அந்த கணத்தில் அஜ்ஞானமோ அஜ்ஞான காரியங்களோ இருக்காது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுவே தவிர வேற விதமா சொல்ல முடியாது. ஆனா தற்காலே மோட்சாபத்தி உபதேச வையத்தென்ற, அதனால இந்த தோஷமானது காமன் டு போத் தி பீப்புள், ஆகையால் இது சமாதானம் இதை கேட்கப்படாது. பிறகு ஏதேனா இப்படி நாம் சொன்னதுனால சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம் இத்தியாதி விதிரபி பாவி தத்துவஜான கல்பக சேதனம் பிரத்யேவா சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். தைத்தரிய உபனிஷத்துல சிக்ஷாவல்லி கடைசியில எல்லாம் வேதாத்தியனங்கள்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இது மேல அவரை சமாவர்த்தனம் பண்ணி அனுப்பிச்சிடுறார். சமாவர்த்தனம்னா என்ன, சம்திங் பேரலல் டு யுவர் கான்வகேஷன் வச்சுங்களே, படிப்பெல்லாம் உனக்கு முடிஞ்சாச்சுப்ப, நீ தனியா போய் இனிமேல வாழ்க்கைய நன்றாக வாழணும் அப்படின்னு சொல்லி, எப்படி வாழ்க்கையில வாட் ஆர் யுவர் கைடிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லணும், நீ பாட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு வெளியே வச்சுருது இல்லை. அவர் எப்படி சத்தியம் பதா தர்மம் தரா சுவாத்தியாயமா பிரமதா உண்மையை பேசணும், தர்மத்தையே அனுஷ்டானம் பண்ணணும், எந்த சந்தர்ப்பத்திலே படித்ததான வேதத்தை விட்டுறப்படாது. நம்மளும் விட்டு தான் இருக்கோம், எதை படித்தோமோ அது ஏதாவது உபயோகப்படுறதா, ஜெனரல் நாலேஜ் தான் உபயோகப்படுறதே தவிர மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாம் வாசித்தவன் கடைசியில் வேற எங்கேயோ சாதாரண கணக்கு எழுதிட்டே இருக்கான், பிகாம் எல்லாம் வாசித்தவன் வேற எங்கேயோ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஆனால் என்னடா என்ன உபயோகப்படுறது, பேசிக் ஒர்க்கிங் நாலேஜ் அப்படிங்கிறது தான் உபயோகப்படுறது, மீது ஜென்ரல் நாலேஜ். ஆக்சுவலாக படித்த படிப்பு உபயோகப்படுறதுன்னு இந்த டீச்சிங் லைனில் இருக்கிறவன் வச்சுக்கிறேன், அவனும் ஏதோ ஏதோ படிச்சிருப்பா, ஏதோ கொஞ்சம் தான் சொல்லிக் கொடுக்குறான், இருக்கட்டும், ஜெனரலாக உபயோகப்படுறது இல்லை. ஆனால் எங்கள் வேதத்தில் எப்படி அவன் என்னதை படித்தானோ அது கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கேன் சார், அவனுடைய சரீரத்திலிருந்து பிராணன் போகிற பரியந்தம் ஞாபகம் வச்சுருக்கேன். ஞாபகம் வச்சுக்கிட்டு மட்டும் இல்லை, அதை அப்பப்போ ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கான், அது மறக்கப்படாதுங்கிறதுக்காக ஒரு பிரயத்னத்தோடு இருந்துட்டுருக்கு. அதனால்தான் இந்த வைதிக ஞானம்ங்கிறது ரொம்ப வசத்தின்னு அநேக காரணங்கள்ல இது ரொம்ப கேட்க விஷயம். இல்லை இந்த சுவாத்தியாய பிரவச்சனாப்தியாம் ந பிரமதிதவியம் அப்படின்னு இருக்கு, இந்த ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்றது, பாவி தத்வஜானி கல்பக சேதனம் பிரத்யேவா நக தஸ்ய சிஷ்யஸ்ய ஸ்வாஜ்யான கல்பித இதி ஜானதா தன் மோட்சார்த்தம் பிரவச்சனே பிரவர்த்தில் யுக்தா. இந்த சுவாத்தியாய பிரவச்சனாபியம் ந பிரமதவியம்னு குரு இவனுக்கு சொல்றார் அப்படின்னு சொன்ன, இந்த சொல்லக்கூடியதான சிஷ்யன் அந்த குருனால் கல்பிதனா இருக்காரா இல்லையா, பாவியில இது நினைக்க போறார் நினைச்சுன்னு கல்பிதனா சொன்னாரா, என்ன சொல்ல போறேன் இந்த ஸ்ருதிக்கு ஒரு அர்த்தமும் சொல்லியே. இந்த இப்படிப்பட்டதான ஸ்ருதிகள்லாம் குருவும் சிஷியனும் ரெண்டு பேரும் உண்மையா இருக்கா, ஒருத்தர்னால கல்பிக்கப்பட்டவர் ஒருத்தர் இல்லை என்று சொன்னாதான் சரியா வரும் போல இருக்கே சார், நீங்க சொல்றது ஒண்ணும் சரியா இல்லையே அப்படிங்கிற ஏதேன சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரவிதவியம் இத்தியாதி விதிரபி பாவி தத்வஜானி கல்பக சேத்தனம் பிரத்யேவ, பாவியில தத்வஜானியாக போறான் என்று கல்பகனா இருக்கிற சேத்தனத்துக்காகத்தான் தவிர நக தஸ்ய சிஷ்யா ஸ்வாஜ்யான கல்பிதா, இது இந்த சிஷ்யன் என்னுடைய அஜ்ஞானத்தினால கல்பிதன் என்று ஜானதா அதை அறிந்து கொண்டதான குருவினால் தன் மோட்சார்த்தம் பிரவச்சனே பிரவருத்தி, இவனுக்கு மோட்சம் வரப்போறது நான் சொல்லக்கூடியதான ஒழுங்கு அனுஷ்டானம் பண்ணி சித்த சித்தி அடைஞ்சு இவன் மோட்சத்தை அடைய போகிறான் என்று நினைக்கக்கூடியதான குருவினால் இவன் என்ன வரப்போறதா, இது யுக்தா நச்சப்னவது கல்பிதஸ்ய கல்பிதத்துவ அஜ்ஞானாத் பிரவருத்தி. இல்லை சார், சொப்னம் மாதிரி சார், இது வந்து தெரியாமலே அஜ்ஞானத்தினால பிரவர்த்திக்கிறார் குரு அப்படின்னு சொல்ல முடியுமா, தத்வவிதா ததஜான அனுபவத்தே, தத்துவத்துக்கு அந்த அஜ்ஞானம் இருக்க தத்துவத்து குருன்னு சொன்னா அஜ்ஞானம் இருக்க முடியுமா, இத்தியாது இது நிரர்த்தம். ஏன் இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கப்படாதுன்னு, ஏன் கேள்வி கேட்கப்படாது சொல்றார், ஸ்வப்ன குருவது கல்பிதத்வேன குருஹோ அபரியனுயோஜத்வா, இந்த குருவும் ஸ்வப்னத்துல குரு எப்படி இருக்காரோ, ஸ்வப்னத்துல நாம ஒரு குருவானவர் ஒரு சிஷியனுக்கு பாடம் சொல்றார் அப்படின்னு பார்த்திருக்கோம், இது போல ஒரு ஸ்வப்னத்துல வறுமையானால் அந்த ஸ்வப்னத்துல குருவுக்கு என்னென்ன நிஜமா தத்துவஜானம் இருக்குன்னு நீங்க கல்பிச்சிருக்கீங்க, கல்பிச்சிருந்தீங்கன்னா ஸ்வப்னத்துல அது முன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மோட்சம் வந்திருக்கும், ஆகையா அங்கே எப்படி கல்பிக்கலையோ அதே மாதிரிதான். சோ விவகாரங்கள்லாம் எப்படி நடக்கிறது, இவர் தத்துவத்தை சொல்லுவார் அப்படிங்கிற அவ்வளவுக்குதான் இருக்கே தவிர அவர் என்ன சொல்லுவாரோ அந்த தத்துவம் முன்னாலேயே தெரியுங்கிற அபிப்பிராயம் இல்லை, அதனால அதுவும் நிரர்த்தம். அதனால ஸ்வப்ன குருவது கல்பிதத்வேன குருஹோ அபரியனு யோஜ்யத்வா, இந்த குருவை போய் இப்படி எப்படி எல்லாம் கேள்வி, நீங்க யாரு தெரிஞ்சுன்னு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களா, இப்படி இந்த விவகாரங்களுக்கு அஜ்ஞானம் இருக்கா இல்லையா, இப்படி எல்லாம் கல்விக்கிறதுக்கு இடமே இல்லை, பரியோனியோகம் பண்ணப்படாது, பரியோனியோகம் பண்றதுன்னு என்னது என்று ப்ரோவ் பண்ணப்படாது, உள்ள உள்ள பூந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கப்படாது, மேலோட இப்படி கேட்டிருக்கார் அவர் சொன்னார் வந்தது புரியுது அவ்வளவுதான் விவகாரம். நச்ச தத்வஜான ஹேதுத்வேன வேதஸ்ய மீமாம்சத்துவது குரோரபி பரியனுயோஜத்துவம் இது வாச்சம். பாருங்க சார், இந்த வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த வேதங்களை அப்படியே படிச்சா அது ஓரளவுக்கு தான் புண்ணியம் வரும், ஆனா தத்துவஜானம் நமக்கு வரணுமேயானால், உண்மையான ஜானம் இது, அபாதிதமான ஒரு ஜானம் நமக்கு வரணுமேயானால் என்ன பண்ணணும், நீங்க விசாரம் பண்ணணும், மீமாம்சை பண்ணணும், மீமாம்சான பூஜித விசாரம், அந்த விசாரம் பண்ணினால்தான் உங்களுக்கு இன்னது எனக்கூடியதான தத்துவம் நமக்கு புரியும். அதே விதமாக நமக்கு எந்த விஷயமும் புரியணுமேயானால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் யோஜனை பண்ணினா தானே புரியும். மேரோட படித்தா புரியுமா? ஆகையால் நம்ம எல்லாத்தையும் விசாரம் பண்ணினா தான் சத்தியமானது வெளியில வரும். ஆகையால் விசாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆகையால் குருவ பரியனையோகம் பண்ணப்படாது சார் அப்படின்னு சொன்னேன்னா எப்படி இருக்கும்? ஸோ நம்ம எதை வந்தாலும் என்ன ஏது என்று நன்னா ஆராய்ந்து அல்லவா பார்க்கணும். விசாரம் பண்ணப்படாதுங்கிறல அப்படிங்கிறார். நச்சா தத்வஜான ஹேதுத்வேன வேதஸ்யா மீமாம்சியத்வவது. வேதத்தை மீமாம்சை பண்ணுகிறீர்கள், எதற்காக பண்ணுகிறீர்கள்? தத்வஜானத்துக்கு ஹேதுவா இருக்குது. ஆகையால் பண்றாய் போல எப்படியோ அதே மாதிரி குருரபி பரியனயோஜ்யத்வம் இது வாச்சம். குருவையும் நம்ம யோஜனை பண்ணித்தான் இது என்ன அது என்ன அவருக்கு தெரியுமா என்ன ஏது எப்படின்னு தெரியணுமே, கேட்டுக்கணுமே, விசாரம் பண்ணணுமே. தர்க்கேண வேத இவ தத்தத்ரூப கல்பனையா குராவபி தத் பரிகாரா. அங்கேயும் வேதத்துல தர்க்கமானது எப்படி தர்க்கத்தினால இப்படியா அப்படியான்னு சொல்லி எப்படி பண்றாளோ அதே போல குருவிலையும் அதே தான். நதாஸ்வபி சதுத்தர அபரிஸ்பூர்த்தௌ அஹம் தற்கல்பிதா ந பரியனியோஜ்யா இத்யுத்தரம் ஸ்யாத் இதி வாச்சம். பார்க்கலாம், நம்ம இப்ப நடக்கிறது டிஸ்கஷன். இந்த கதையானது மூணு விதமா இருக்குன்னு முன்னாலேயே சொன்னேன். சத்தியத்தை அறிவதற்காக குரு சிஷ்யாளுக்கு நடுவுல நடக்கக்கூடியதான கதைக்கு வாத கதை இருக்கு. இந்த வாத கதை தான் உபநிடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒவ்வொரு உபநிடத்துலையும் ஒரு குருவானவர் ஒரு சிஷ்யனுக்கு அல்லது பிள்ளைக்கு அந்த தத்துவத்தை எடுத்து சொன்னார் பார்த்தா இது வாதம்னு பேர். லோகத்துல வாதம்னு சண்டைன்னு அர்த்தம். இந்த வாக்குவாதங்கள்லாம் வேண்டாங்க சார் அப்படிங்கிறது பார்த்தா இந்த லோகத்துல வாக்குவாதம்னு சண்டைன்னு அர்த்தம். இங்க சொல்லக்கூடியதான வாதம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தத்துவத்தை புரிவதற்காக அவ ஒருத்தர் பேசிக்கிறது. ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் தான், ஒரு தாற்பயம், நமக்கு உண்மை புரியணும். அதற்காக ஒரு டிஸ்கஷன் இருக்க இதுக்கு வாத கதைன்னு பேர். ஜல்ப கதைன்னு நான் அவரை ஜெயிக்கணும் என்பதற்காக ஒரு பிரவிருத்தி. இது பிருகதாரண்யக உபநிஷத்துல மூணாவது அத்தியாயத்துல யாஜ்ஞவல்க்கியருக்கும் மற்ற ரிஷிகளுக்கும் நடந்ததான ஒரு சம்பவம். இந்த இடத்துல ஒன்பது ரிஷிகளும் வரிசையாக அஸ்வலர் எனக்கூடியது ஆரம்பிச்சு வரிசையா ஆர்த்தராகர் புஜு இப்படி எல்லாம் வரிசையா புஷக்தர் கஹோலர் கார்கி இப்படி எல்லாம் வரிசையா கேட்டேன். சாகல்ய பரியந்தம் ஒன்பது மகர்ஷிகள் அவ கேள்வி கேட்டா யாஜ்ஞவல்க்கியர் எதற்காக? எப்படியாவது யாஜ்ஞவல்க்கியரை தோக்க வைக்கணும். அதுதான் அவளுடைய மெயின் பர்பஸ் என்ன, யாஜ்ஞவல்க்கியரை தோக்க வைக்கணும். என்ன சார் சாதாரணமான அமௌண்ட்டா 1000 பசுமாடு, இன்னைக்கு ஒரு பசுமாடு 5000 20000 கிராம், 1000 பசுமாடு, ஒவ்வொரு பசுமாட்டுடைய தலையிலையும் 10 பலம் தங்கமா, எவ்வளவு விலை இருக்கும்? அது போறாதான் அஸ்தி ரிஷபம். யானை மாதிரி காணக்கூடியதான ஒரு காளை இத்தனையும் கொடுத்தா யாருக்குதான் எப்படி இருக்கும்? அது ஃப்ரீயா என்ன, அது யாருன்னு சொல்லணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரே இல்ல அது இல்லை ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாலும் எடுத்துன்னு போயிட்டாருன்னா அவர் யாராவது எடுத்துக்கலாம்னு சொன்னார். ஒரு பாட்டுக்கு இன்னார் எடுத்துக்கலாம்னு சொன்னா சரி இன்னாரும் ஏதோ ஒரு பரீட்சையோ ரிஷையோ வச்சு அதுக்கப்புறம் தானே சொல்லணும். அவரும் ஒண்ணும் சொல்லல, யார் பிரமிட்டாரோ அவர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டார். இவ யாருமே முன்னுக்கு வரல. என்ன அவர் பார்த்தார் நடுவர் வந்து எடுத்துன்னு போயிட்டார் சப்ஜூடி சாக்கி விட்டுட்டார். இவர் எடுத்துன்னு உள்ள போய் வச்சாச்சு. இனிமேல் என்ன பிரமிட்டர் இல்லையேன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க எடுத்துன்னு போங்க. நான் ஒன்னும் சொல்லல, இப்ப பொசஷன் என் கையில தான் இருக்கு அப்படின்ற விவகாரம் இருக்கு. அந்த காலத்துலயும் இப்படி எல்லாம் பண்றது விவகாரம் தெரிஞ்சதுன்னு. இந்த ஒரு இடத்துலதான் அது ஜல்ப கதை. விசண்டா கதைக்கு ஒன்றும் திருஷ்டாந்தம் இல்லை. இப்படி வாதம் ஜல்பம் விசண்டான்னு மூணு விதமான கதைகள். இந்த கதைகள்ல கதாஸ்வபி சதுத்தர அபரிஸ்பூர்த்தவு. நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்டலைனால் அதுக்கு சமாதானம் தெரியாத சந்தர்ப்பத்தில் நீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்கிற சமயத்துல சமாதானம் தெரியல, சமாதானம் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருப்பார். சமாதானம் தெரியாத நிலையில் அவர் என்ன சொல்றாரா, சத்கல்பிதா அகம், நீர் தானே என்ன கல்பித்து இப்ப என்ன வந்து கேள்வி கேட்கிறீர அப்படி, நீர் என்ன இப்படி கல்பிச்சு எப்படி எனக்கு கேள்வி, நீர் கேட்ட கேள்விக்கு எனக்கு சமாதானம் தெரியாத அளவுக்கு கல்பிச்சு விட்டு இப்ப கேள்வி கேட்டு எனக்கு தெரியாதுன்னு என்ன அவமானப்படுத்துறட, இப்படி எல்லாம் சமாதானம் வர வேண்டியிருக்குங்கிற. நச்ச கதாஸ்வபி சதுத்தர அபரிஸ்பூர்த்தவ் அகம் சத்கல்பிதா, நான் ஒன்னால் கல்பிக்கப்பட்டேன், ஆகையால் நான் பதியனு யோஜ்யா, நீங்க எல்லாம் கேள்வி கேட்கப்படாது. ஏன்னா எனக்கு தெரிகிறா போல நீங்க கல்பிச்சிருக்கணும் சார் அப்படின்னு சொல்றதுன்னா கேள்வி வராது. இது உத்தரம் சாத் இது வாச்சியம். இது கேள்வியில் நன்னா இருக்கும். சமாதானம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சரியாகவே இருக்காது. சமாதானம்னா சரியா இருக்காதுன்னா என்னன்னா ஏதோ ஒரு யுக்தியா சமாதானம் சொல்றா போல இருக்கே தவிர இந்த கேள்விக்கு கரெக்டா வரா போல இல்லை. ஆனா ரியலி அதான் சமாதானம், வேற ஒன்றும் இல்லை. என்ன சொல்றாரு பாருங்க, கதாயாக கல்பித்தத்துவ அனிச்சயகாலீனத்துவேனா, இவன் கல்பிக்கப்பட்டவன், இவரால் கல்பிக்கப்பட்டவன் எனக்கூடியதான் நிச்சயம் இல்லை. ஆகையா நிச்சயம் இருந்தாலே சுவாமி நேர் தானே என்ன கல்பிச்சள், என்னை கல்பிச்சு விட்டு எனக்கு ஆன்சர் தெரியாத கல்பிச்சு விட்டு இப்ப இந்த கேள்வி கேட்கறல இப்படின்னு இவன் எப்ப சமாதானம் சொல்லுவான் தெரியுமோ, நான் கல்பிக்கப்பட்டேன் எனக்கூடியதான அறிவு இவனுக்கு இருக்குமே ஆனால் அப்பொழுது சொல்வார். ஆனா அந்த அறிவு இல்லாத சமயத்தில் தான் டிஸ்கஷன் நடக்கிறது. ஆகையால அவர் எப்படி சொல்லுவான், அதான் கதாயாக கல்பிதத்துவ அனிச்சயகாலீனத்துவேன, நான் கல்பிக்கப்பட்டேன் இவரால் என்று அவரா அவருக்கு தெரியாது. அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் அது இல்லை. சமயபந்த விசேஷ நிபந்தனத்வேன, அதோட மட்டும் இல்லை. இந்த வாதம்னு இருந்தா இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு, செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்படித்தான் பதில் சொல்லணும், இப்படித்தான் பதில் சொல்லப்படாது அப்படின்னு இது முன்னால் இருந்தது. இப்ப தான் ஒருத்தருக்கும் ஒரு கண்டிஷனும் கிடையாது. பாருங்க வாய்க்கு வந்தபடி பேச முடியாது முழுக்க. அப்பெல்லாம் எப்படின்னா இப்படித்தான் பேசணும் அப்படின்னு சமயபந்தம்னு இருக்கு. கேள்வி கேட்ட பிறகு ஒன்னு ரெண்டு மூணுன்னு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுவார். அதுக்கப்புறம் சரியான வச்சுங்களேன் அபரிஸ் பூர்த்தி, இவனுக்கு ஆன்சர் தோணலை, ஆன்சர் தோணலைன்னு எழுந்து போக வேண்டியதுதான். சோது போன போல அந்த பட்சம் போயிடுதுன்னு அர்த்தம், அப்ரதிபத்தி அப்படின்னு சொல்லுவான். அதே போலயே எதை சொல்லணுமோ அந்த பேசிக் டெனெக்ட்ஸ் இருக்கு பார்த்தா, அதுக்கு அகேன்ஸ்டா பேசி விட்டான்னு வச்சுங்களேன், அது போல பேசினா அவன் விப்ரதிபத்தின்னு சொல்லிவிடுவான். ஸோ எப்படி வந்தாலும் அவன் இடத்துல போயிடணும். ஸோ நம்ம என்ன ஆன்சர் என்ன பேசணும்னு தெரியணும். இதெல்லாம் டிசிப்ளின், முதல்ல நமக்கு நன்னா தெரியணும் எந்த விஷயமும் பேசும்பொழுது எப்படி பேசணும். கோர்ட்டில் பேசும்பொழுது நம்ம பட்சத்துக்கு தோஷம் வராமல் நம்ம பேசிவிட்டோம்னு வச்சுங்களேன், இது எதிர்பக்கத்தில் அதை கவனிச்சுட்டு இருப்பான். நமக்கு ஸ்லிப்பர் திட்டங்க வந்துட்டுனா கிருஷ்ணார்பணம் போயிடுது. அதே மாதிரியே இங்கே விவகாரங்கள் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணணுமோ அவ்வளோதான் பண்ணணும், அதை விட நைதர் மோர் நார் லெஸ். குறைச்சல பாஸ் ஆன் பண்ணலாம் பிரயோஜனம் இல்லை, கே ஜெயிக்காது. அதிகமாக பண்ணலாம் என்னால் என்ன ஆகும், நீங்களே அனாவசியமாக அவனுக்கு எடுத்து கொடுத்தா போல ஆகும். ஸோ இந்த டிசிப்ளின் நமக்கு இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்குறது. நம்ம சாஸ்திரங்கள் ஏதோ பிரம்ம தத்துவ ஜானம்ங்கிறோம், அது இருக்கட்டும். ஆனால் டே டு டே லைஃப்லேயே நம்ம எப்படி வாழணும், இந்த கதை நிபந்தனைகள் இவைகள்லாம் பார்த்தோமே ஆனால் எப்படி பேசணும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. மரியாதை குறைவா பேசப்படாது அறியும் இவைகள்லாம் இங்கே சொல்றது. அதனால சமயபந்தம்னு இருக்க, சமயபந்தம்னா ஹவு ஷுட் யூ டிஸ்கஸ், எப்படி நீங்க நடந்து கொள்ளணும். அதுக்குள்ள நீ தானே என்ன கல்பித்த, ஏன் இப்படி கல்பித்த இப்படின்னு கேட்கலாம், தெரிஞ்சிருந்தா கூட கேட்கப்படாது. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் இவனுக்கு தெரியாது, அதனால அப்படி கேட்கறதுக்கு இடம் இல்லை. ரெண்டாவது அப்படி தெரிஞ்சிருந்த போதிலும் அந்த ரூல்ஸ் அங்கே இருக்கிற செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து அது அகேன்ஸ்டா இருக்கிறதுனால அப்படி பேசப்படாது. அதனால தெரியப்படும் சமயபந்த விசேஷ நிபந்தனத்வேன, சமயபந்தம் அப்படின்னா பேசும்பொழுது ஏற்படக்கூடியதான டிஸ்கஷன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடியதான செட் ஆஃப் ரூல்ஸ், அதுக்கு விசேஷ நிபந்தனத்வேன சாதுருகுத்தர அனவகாசா, அப்படிப்பட்டதான கேள்வி வராது, சொன்ன சமாதானம் வராது. ஸோ யூ நீட் நாட் பி அஃப்ரைட். தஸ்மாத் சிஷ்யவது குரு ஓரபி கல்பித்தத்வாது, சிஷ்யன் எப்படியோ அப்படி குருவும் கல்பித்தந்தான், உலகத்தில் நடக்கிற சகல பதார்த்தங்களும் கல்பித்தந்தான். அதனால கல்பிதமா இருக்கக்கூடியதான இடத்திலேயே ஒருத்தர் சொல்றார் ஒருத்தர் கேட்டுக்கிறார் தத்துவம் புரியுது. மித்யாபூதமான பதார்த்தத்திலிருந்து சத்தியமான தத்துவம் புரியலாம். இதான் இதை மாண்டுக்கிறது சொல்லும்பொழுது நசிஷ்யோ நசிஷா ந சாஸ்தா ந சாஸ்திரம், ஆமா அப்படி இருக்குமே ஆனால் எப்படி வருதுன்னு, பொய்யான விஷயத்திலிருந்து சத்தியமான தத்துவம் புரியப்படாதுன்னு யாராவது சொன்னாடா, அப்படி இல்லையே. இதெல்லாம் சாதனங்கள் பொய்யா இருக்கலாம், அதனால வரக்கூடியதான சாத்தியம் உண்மையாக இருக்கலாம். இப்ப எழுத்தெல்லாம் எழுதுற எழுத்துகள்லாம் என்ன வளைவுகள் கூடுதானே அக்ஷரங்கள்லாம், ஆனா தெலுங்குல ஆண் எழுதுறள், சமஸ்கிருதத்துல ஆண் எழுதுறள், வேற ஸ்கிரிப்ட்ல தமிழ்ல ஆண் எழுதுறள், எல்லாம் எதை படித்தாலும் எந்த எழுத்த வெவ்வேறு விதமாக இருந்தாலும் அந்தந்த பாஷையை அறிந்தவன் அவன் என்ன பண்றான், அதை ஆண் தானே படிக்கிறான். நீங்க ஆண் எழுதிருந்தா கான் படிக்கிறானா, இல்ல ஆனா இது ஏதாவது உண்மையோ? எல்லாம் பொய் தான், ஒரு காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டதான். ஆனா இப்படி எழுதுவோம் அப்படி அது பகவானே உங்களுக்கு சிருஷ்டிச்சு பண்ணாரா? இல்ல, இந்த மாதிரி நம்மளா கல்விச்சிருந்தோம். ஏன்னா சமதி ஸ்கிரிப்ட் இப்ப ரீசெண்டா தான் வந்தது, ஹிந்திக்கு வந்ததுதான தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படியே தானே எழுதுன்னு இருக்கா. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது பொய்யானது, தட் இஸ் நம்ம கல்பித்தது. ஆனால் இது கல்பித்தாலும் இது மாறினாலும் ஆனால் விஷயம் என்ன இருக்கு, அதனால் அறியக்கூடியதான அறிவு அது உண்மையா. ஆகையால் கல்பிதமான பதார்த்தத்திலிருந்து வாட் இஸ் இண்டிகேட்டட் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கலாம், அது இண்டிகேஷனானது பொய்யா இருக்கலாம், ஆனால் வாட் இஸ் இண்டிகேட்டட் அது உண்மையா இருக்கலாம், அதை பற்றி தோஷம் இல்லை. ஆகையா உலகத்தில் இருக்கக்கூடியதான இந்த பதார்த்தங்கள் எல்லாம் கல்பிதமாக, குருவும் கல்பித்ததுதான், சிஷ்யமும் கல்பித்ததுதான், சாஸ்திரமும் கல்பித்ததுதான், ஆனா இவைகளுடைய இன்டராக்ஷன்ல வரக்கூடியதான தத்துவமானது அது உண்மை. அது எல்லாவற்றையும் ஒரே தினம் சாப்பிட்டு போயிடும். கபலீகிருத்த தத்துவ ஞான மண்டலம் காளியை சொல்லும் பொழுது எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டு தான் விவகாரம் முழுக்க. அதே விதமாக பிரம்ம ஜானம்னு ஒண்ணு வந்தது. ஏன்னால் இந்த வித்தியாசங்கள் எத்தனை நம்ம நினைச்சோமோ, குரு சிஷ்யன் சாஸ்திரம் சாஸ்திரம் சாஸ்தா எல்லாமே போயிடும். கடைசியில என்னடா இருக்குன்னு அந்த ஆம்பிரமா அப்படிங்கிற ஒரு தத்துவஸ்வரூபம் மட்டும்தான் நிற்கும். ஆகையால் இதுல ஒரு தோஷம் இல்லை அப்படிங்கிறத இந்த பிரகரணத்துல சொல்லிட்டு வர. இன்னும் ஒரு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ்ல இந்த பிரகரணம் ஆயிடும். இந்த கல்பக்கம்னா யாரு, எப்படி கல்பிச்சான், என்ன ஏதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அதை முடிய போறது. இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் சண்டே, அது வந்து அன்னைக்கு லீவு, 6ஆம் தேதி லீவு. அதுக்கு அடுத்ததாக 13ஆம் தேதி அடுத்த கிளாஸ்.